ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட் கொண்ட புராணம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம சிவகாம்யை ஆடகமதுரை அரசே போற்றி சிற்றம்பலம் உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிர்ச்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடஞ்சை வரதர் பொற்றாள் தொழ எடுக்கும் மக்கதை இன்றமிழ்ச்சையுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீண்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம். மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன். திருச்சிற்றம்பலம் தூக்கு சீர்திரு தொண்டத்தொகை விரிவாக்கினார் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றை வாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம். திருச்சிற்றம்பலம் பெரியோர்களே குழந்தைகளே ஆசிரியர் செக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் உலகத்திலே பெரிய புராணம் என்று வழங்குவது அதனை தொடங்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்பி ஆரூரர் என்று இந்த பூ உலகத்திலே திருப்பெயர் கொண்டிருக்கின்ற அந்த அடியார் ஆலால சுந்தரர் திருக்கையிலிருந்து தென்றமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை தென் தமிழிலே அருள்வதற்காக பெருமானாலே பூமிக்கு அனுப்பப்பட்டார். அவருடைய திருமண நிகழ்ச்சி புத்தூர் என்ற ஊரிலே வாழ்ந்து வருகின்ற ஷடங்கவித் சிவாச்சாரியருடைய மகள் அவளை மனம் பேசியிருக்கிறார்கள் நம்பி ஆரூரருக்கு. அந்த திருமண நிகழ்ச்சியிலே எம்பெருமான் வந்து தடுத்து ஆட்கொள்கின்றான். தடுத்து ஆட்கொள்ளும் முகமாக ஏன் தடுத்து ஆட்கொள்கின்றான் என்று சொன்னால் இந்த நில உலகத்திற்கு நம்பி ஆரூரர் எந்த காரணம் பற்றி எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதனை மட்டும் செய்ய வேண்டும். புதிதாக வினையினை ஈட்டக்கூடாது. தன்னுடைய அடியார்கள் புதிதாக வினைகளை செய்து அந்த வினை வளையத்திற்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற பெருங்கருணையினாலே கடவுள் தடுத்தாட்கொள்வதற்காக வருகின்றான். சிவாச்சாரியர் குலத்திலே பிறந்திருக்கின்ற நம்பி ஆரூரர் பெருமானை ஒவ்வொரு சிவாச்சாரியரும் அறிவதைப் போல உள்ளத்திலே எம்பெருமான் என்று அறிந்து வைத்திருந்தாலும் கூட பண்டு முன்பு திருக்கையிலே தான் அந்த பெருமானுக்கு அணுக்கனாக இருந்த அந்த செய்தியை மட்டும் மறந்து விட்டிருக்கின்றார். பூமியிலே பிறந்த காரணத்தினால பூமியிலே பிறப்பதில் நமக்கு ஒரு ஆபத்து இருக்கின்றது. என்ன ஆபத்துன்னா சென்ற பிறவியை நாம் மறந்து விடுவோம். சில அம்மா குழந்தைய கோயிலுக்கு போக வேண்டாம் தடுக்கிற அம்மாக்களும் உண்டு. எப்போ பார்த்தாலும் என்னடா கோயில் அடிக்கடி கோயிலுக்கு போக ஆரம்பித்தா அம்மா பயப்படுவா ஆத்துக்காரி பயப்படுவா உலகத்தில் என்ன எப்போ பார்த்தாலும் கோயில்னு போயிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு அம்மாட்ட ஒரு குழந்தை சொன்னதான் அம்மா இதுவரையும் எத்தனையோ அம்மா வயத்தில் பிறந்திருக்கிறோம் அந்த அம்மாவெல்லாம் ஞாபகத்தில் இருக்கோ இந்த பிறவியில் ஒரு அம்மாவயத்தில் பிறந்திருக்கிறோம் அந்த அம்மாவும் ஞாபகத்தில் இருக்குது. இதே மாதிரியே கஷ்டப்பட்டு தானே இப்போ சென்ற பிறவிலையும் ஒரு தாயார் நம்மளை பெற்று வளர்த்துருக்கா எங்கேயாவது கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கா நன்றி மறந்து தானே இருக்கும். எத்தனை பிறவி எடுத்தாச்சு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் இன்றைய தாவர ஜங்கமம். தாவரம் என்றால் நிலை பெற்ற உயிர், ஜங்கமம் என்றால் இயங்குகின்ற உயிர், மொபைல் ஃபோன் மாதிரி இங்கு அங்கே போகிற உயிர், நாமெல்லாம் மொபைல் உயிர். மரம் செடி குடியெல்லாம் தாவர உயிர் லேண்ட்லைன், மரம் செடி குடியெல்லாம் லேண்ட்லைன், ஆடு மாடு மனுஷாலாம் மொபைல். எல்லா தாயார்களுக்கும் சிரமம் ஒன்று போல தான் இருக்கு. ஒரு மாடு எவ்வளோ கஷ்டப்பட்டு கன்று ஈன்கின்றது அதை பார்த்தா கண்ணில் ஜலம் வந்துடும். அந்த தாயார்களெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் மீண்டும் பிறவாது இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தாயார் நினைவில் இருப்பாள். இந்த பிறவி நமக்கு கடைசி பிறவின்னா இந்த கடைசி பிறவியை கொடுக்கின்ற ஒரு தாயார் நினைவில் இருப்பாள். ஆளுடைய பிள்ளையாருடைய தாயார் வந்து நம் நினைவில் இருக்கிறாள், எல்லார் நினைவில் இருக்கிறாள். பகவதின்னு பேர் இசைஞானியார் பேர் எல்லாருக்கும் தெரியுது. என்ன காரணம்? அந்த பிறவி தான் இறுதி பிறவி. அப்படி நடராஜாவை விடாமல் தரிசனம் பண்ணிட்டு இருந்தா, சொக்கநாதரை விடாமல் தரிசனம் பண்ணிட்டு இருந்தா இந்த பிறவி இறுதி பிறவி. அப்போ ஏனைய தாயார்களை மறந்ததை போல அந்த ஆபத்து இல்லை, உன்னை மறவாது இருப்பேன், ஆகவே என்னை கோயிலுக்கு அனுப்பு. கோயிலில் போய் சாமியை பார்த்தா அம்மா அப்பாவை மறக்காமல் இருக்கலாம், நன்றியோடு இருக்கலாம் என்று பார்க்கலாம். புதிதாக வினையினை ஈட்டிக்கொண்டால் அந்த வினையினை துய்ப்பதற்கென்று ஒரு பிறவி ஏற்படும். நம்பி ஆரூரனுக்கு புதிதாக பிறவி ஏற்படக்கூடாதுன்னு சுவாமிக்கு கவலை. பூமியில் பிறப்பதுனால சென்ற பிறவி மறந்து போகும். நம்பி ஆரூரனுக்கே மறந்து போயிருக்கும் போது நமக்கெல்லாம் மறக்காதா? மண்ணின் மேல் மயங்கி கிடப்பேனை வலிய வந்தனை ஆண்டு கொண்டானே என்று வலிவலன் தேவாரத்தில் பாடுறார். பூமியில மறந்துதான் இருக்கேங்கிறார். சுவாமிங்கிறத மறக்கல, சுவாமிக்கு நாம எப்படி வேண்டப்பட்டவரா இருந்தோங்கிறத மறந்து போயிட்டார். பொதுப்படையா சாமியை தெரியுது, ஆனா சிறப்பு வகையினால பெருமானோட நம்ம தொடர்பு கொண்டிருந்தோங்கிற அந்த அந்தஸ்து, விசேஷ அந்தஸ்து மறந்து போச்சு. அதி விசேஷமான புண்ணியம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா சென்ற பிறவி மறவாதும் பிறக்கலாம். இந்த திருத்தொண்டர் புராணத்தில் ரெண்டு பேர் பூர்வ ஜென்மாவை மறக்காமல் பிறந்திருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் சங்கிலி நாச்சியார். சங்கிலி நாச்சியார் பூமியில் பிறந்த போதே கைலாயத்திலேருந்து வந்திருக்கிறோங்கிறத மறக்காமல் இருந்தார்கள். கோச்சங்கட் சோழர் பூமியில் பிறந்த போதே சென்ற பிறவிலே சிலந்தியாக இருந்தோம் என்பதை மறக்காது இருந்தார். முஜுகுந்த சக்கரவர்த்தி அவர் திருத்தொண்டர் புராணத்தில் வரல, ஆனால் அவரும் சென்ற பிறவிலே குரங்காக இருந்து சிவராத்திரியில் சுவாமின்னு தெரியாமல் பண்ணின பூஜையினால் நம்ம பிறந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், விளக்கு என்பது விதியை நிரூபிக்கும், எக்ஸப்ஷன் ப்ரூவ்ஸ் தி ரூல். சங்கிலி நாச்சியாரோ கோச்சங்கட் சோழரோ முஜுகுந்த சக்கரவர்த்தியோ விளக்கு, விதி என்ன? பூமியில் ஒரு ஜென்மா எடுத்தால் பழசெல்லாம் மறந்து போகும். செல்லில் சார்ஜ் கம்ப்ளீட்டாக போயிடுத்துனா டேட்டும் டைமும் புதுசாக செட் பண்ணணும், மறந்து போயிடும். பேசிக் மெமரின்னு ஒன்று இருக்கும், ஆனால் டைம் அண்ட் டேட்டு புதுசாக செட் பண்ணணும், சாதாரண செல்லில். அதுபோல் பிறவியில் ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்து இருந்தாலும் நமக்கு தான் மறக்கும், கடவுளுக்கு மறக்குமா? நம்பி ஆரூரர் தான் கைலாசபதியை மறந்திருந்தார். மறந்திருந்தார்னா கைலாசபதி என்பதை மறக்கலை, நாம் கைலாசத்துலேருந்து வந்திருக்கிறோம் சுவாமியோட ஆளுங்கிறத மறந்திருந்தார். ஆனால் சுவாமிக்கு நம்ம ஆள் தான் பூமியில் திருநாவரூரில் பிறந்திருக்கிறான், மனம் வந்த புத்தூரில் கல்யாணத்துக்காக மாப்பிள்ளையாக உட்காந்துருக்கான், கழுத்தில் மாலையெல்லாம் போட்டுண்டு அப்படிங்கிறது சுவாமிக்கு மறக்கலை. அது சுவாமி என்ன பண்ணுறார், இவன் புதிதாக ஒரு வினையை ஈட்டிக்கொள்ளக்கூடாது. பூமிக்கு எதுக்காக அனுப்பிச்சோமோ அந்த காரியத்தை பார்த்துட்டு கரெக்டாக அப்பாயிண்டட் அவரில் வந்துடணும் திரும்பவும் கைலாயத்திற்கு என்பதற்காக தடுத்தாட் கொள்கிறார். பல பேருக்கு புரிய மாட்டேங்கிறது, சுவாமி போய் ஒரு கல்யாணத்தை தடுக்கலாமான்னு கேட்குறார். ஏன் தடுத்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா, எத்தனையோ பேருக்கு கல்யாணம் மெஜாரிட்டி கல்யாணம் பண்ணிட்டாகணும், ஒரு மைனாரிட்டி கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை, குருநாதன் முடிவு செய்வார். திருவண்ணாமலையில் ஒரு குருநாதர் இருந்தாராம், ஒருத்தருக்கு கல்யாணம் பேசிட்டு இருந்த போது சொன்னாரா, இவனுக்கு ஏன் கல்யாணம் பேசுகிறாள், இவன் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னார். அதுதான் அவனுக்கு நல்லதுன்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறார். குரு வாக்கியம் தான் முக்கியம். ஆனால் 199 பேர் கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கலன்னா தான் தப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் எல்லாம் அல்ல பெருமான், அவனுடைய கிருத்தியம் அவன் செய்வதிலே குற்றமே இருக்காது. சுவாமியுடைய டெஃபினேஷனே என்ன, முற்றறிவு கொண்டவன், சர்வஜ்ஞன், பர்ஃபெக்ட் பீயிங். பெருமான் செய்கின்ற எந்த ஒரு செயலிலையும் குற்றம் இருக்க முடியாது. பெருமான் செய்கின்ற செயலிலே குற்றம் ஒருவர் கண்டார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய மெய்யடியாக இருந்தால் பெருமான் அவரை திருத்துவான். நம்பி ஆரூரிடம் குற்றம் கண்டார் ஏயர்கொன் கலிக்காம நாயனர். சாமியை போய் கோவிச்சுருக்கிற மனைவிட்ட தூது அனுப்பிச்சாரே அப்படின்னு நம்பி ஆரூர்கிட்ட கோவிச்சுண்டார். அவர் நம்பி ஆரூரிடம் கோவிச்சுண்டா என்ன, சுவாமிகிட்ட கோவிச்சுண்டான், ரெண்டும் ஒன்று தானே. நம்பி ஆரூரர் கேட்டுண்ட செயலை சுவாமி செஞ்சார். சுவாமியை வேலை வாங்கினவனை கோவிச்சுண்டா, வேலை செஞ்ச சுவாமியை கோவிச்சுண்டதா அர்த்தம், அப்படி தானே, அவனுக்காக தானே வேலை செஞ்சுருக்கிறார். சுவாமிக்கு வேண்டப்பட்டவனை நாம் வணங்கணும், நாம் அவர்கிட்ட குற்றம் காணக்கூடாது. இதெல்லாம் பேசிக்கான ஆக்சியமேட்டிக் ட்ரூத்ஸ். நம்முடைய அறிவு சிற்றறிவு, நம்முடைய சிற்றறிவை கொண்டு அடியார்கள் தப்பு செஞ்சுருக்காங்கன்னு முடிவு பண்ணக்கூடாது. சுவாமி எதை முடிவு பண்ணுறாரோ அதான் கரெக்டு. சுவாமி தப்பு இல்லைன்னு முடிவு பண்ணும்போது நாம் யார் முடிவு பண்ணுறதுக்கு? ஆகவே திருத்தொண்டர் புராணம் என்ன சொல்லுதுன்னா, ஏருவன் கலிக்காம நாயனாரை பெருமான் திருத்த வந்ததற்கு உண்டான செயலை விளம்புகின்றேன். அப்போ ஏருவன் கலிக்காம நாயனார் சிறந்த அடியார் தான். நம்பி ஆரூரிடம் குற்றம் கண்ட காரணத்தினாலே அவர் பிழைப்பட்டார், அந்த பிழையினை பெருமான் திருத்தினார் அப்படின்னு தான் சேக்கிழார் சொல்றார். இப்போ பெருமானிடத்திலே குற்றமே காணக்கூடாது என்பது அடிப்படை. பெருமான் எது செஞ்சாலும் சரி, பெருமான் தனக்கு கல்யாணம் பண்ண வைக்க வந்தவனையே எரிச்சு விட்டார். இந்த கல்யாணத்தை தடுத்தது போய் ஒரு பெரிய சீரியஸான இஷ்யூவாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. யாராவது இந்த காலத்தில் டக்குன்னு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது ஆம்பளைகளுக்கு. சுவாமிக்கு கல்யாணம் ஆகணுங்கிற நல்ல எண்ணத்தில் மன்மதன் வந்து அவனால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணினான். யாராவது நமக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா நாம் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோமா, சண்டை போடுவோமா? அதுவும் அழகினுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளின்னு சொல்லப்பட்ட திரிபுர சுந்தரி நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மன்மதனுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இவருக்கு ஆசை வரணும்னு அவன் யோசித்தான். அவ்வளவுதான், மீனாட்சிட்ட சொக்கநாதருக்கு அன்பு ஏற்பட வேண்டும் ஒரு நல்ல காரியத்தை தானே பண்ணினான். அதுக்கே அவனை எரிச்சு விட்டாரே அப்படின்னு சுவாமிகிட்ட தப்பு கண்டுபிடிக்கலாம் இல்லையோ? சுவாமிகிட்ட தப்பு கண்டுபிடிக்கலையா? அம்பாள் மன்மதனை பெருமான் எரித்த பொழுது அம்பாளுக்கு பயமாக இருந்தது. அம்பாளுக்கு வயசு அப்போ 5 தான். மன்மதனை சுவாமி எரித்த போது அம்பாளுக்கு என்ன வயசு? 5 வயசு. அந்த எரிச்சது எரித்த போது தலையிலேருந்து கால்வரியும் விபூதி குவியலாம் அப்படியே அடங்கிட்டோம். ஒரு க்ஷணத்துக்கு முன்னாடி மன்மதனா கையில் வந்து வில்லும் அம்புமா இருந்த ஆள் சுவாமியினுடைய நெற்றிக்கண் பட்ட உடனே அப்படியே விபூதினால பண்ணின மன்மதன் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, அப்படியே கீழே இறங்கிட்டான். விபூதி நிற்குமா? பக்கத்தில் இருக்கிற ரதி மூர்ச்சையாய் விழுந்துட்டா. அம்பாள் பயந்து ஓடி போய் அப்பாவான ஹிமவானுடைய மடியில போய் உட்காந்துட்டா. அழுதாள். அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டார் அப்பா. இப்படி நடந்ததுனர். பயப்படாத, சுவாமியை தபஸினால அடையலாம் என்று சொல்லி அம்பாளுக்கு ஹிமவானே பஞ்சாட்சர உபதேசம் பண்ணினர். நமக்கெல்லாம் முதல் குருநாதன் யாருன்னா நம்முடைய அம்மாவும் அப்பாவும். அவர்களுக்கு இரு பெரும் குறவர்கள், இரு முது குறவர்கள்னு தமிழில் பேர். ஒரு குழந்தை பிறந்தா அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியது நல்லது கல்வி, ரெண்டையுமே அடிப்படை கல்வி அடிப்படை நல்லது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இரண்டு குழந்தைகளுமே அம்மா அப்பாட்டேந்து அடிப்படையாக எல்லாத்தையும் கத்துண்டுறது. அதனால ஒரு 5 வயசு வரையும் அம்மா அப்பாட்டை வளர்றது தான் கரெக்டு. 2 வயசுலேயே அதை கிரச்சில் தள்ளிட்டு அம்மாவும் ஆஃபீஸுக்கு ஹேண்ட்பேக் தூக்கின்னு போயிடுறா, அப்பாவும் தூக்கின்னு போயிடுறான்னா அது முக்கியமாக படிக்க வேண்டியதெல்லாம் எழுந்துடும். படிப்புன்னு கூட்டி வச்சு உட்காந்து சொல்லித்தராமலேயே அம்மா அப்பா சொல்லித்தரது அதிகம். அதுதான் வாழ்க்கையை செம்மைப்படுத்துறது, அடிப்படை கல்வியை தான். அவர்களுக்கு இரு முதுகுறவர்கள் தமிழில் பேர். ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் அவாதான். ஹிமவான் தன்னுடைய பெண்ணுக்கு 5 வயசில் பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி தபஸ் பண்ண சொன்னார். தபஸ்னால அம்பாள் பெருமானை அடைந்தாள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அப்பரூர்வா என்ன சொல்கிறார்? மன்மதனை இறைவன் எரித்த பொழுது அம்பாள் பயந்தாளே தவிர யோசித்து பார்த்து மகிழ்ந்தாளாம். யோசிச்சு பார்த்து மகிழ்ந்தாள். மாதாய மாதர் மகிழ அன்று வன்மதவேள் உடலம் காய்ந்தார் போலும். தாண்டகத்தில் சொல்றார் எவ்வளவு சூக்ஷ்மமா அப்பர பெருமான் யோசிச்சு சொல்றார். மாதாய மாதர் அப்படின்னு அர்த்தம் பெண்மையே வடிவாகிய அம்பாள். ஆம்பளையா பிறந்திருக்கிறோம், ஆம்பளையா பிறந்திருந்தாலும் ஆம்பளைகள்கிட்ட சில பெண்மைகள் இருக்கும், பெண்ணா பிறந்திருந்தாலும் அவர்கள்ட்ட சில ஆண்மைகள் இருக்கும். பர்ஃபெக்ட் உமன் சொன்னா மீனாட்சி தான். பெண்மை 100% யார்ட்ட இருக்கோ அவளுக்கு அம்பாள்னு பேரு. ஆண்மை 100% யார்ட்ட இருக்கோ அவர் தான் சுவாமி. நம்ம எல்லாம் நம்மகிட்ட எல்லாம் மிக்சடா இருக்கு, நம்ம கிட்ட பர்ஃபெக்ஷன் இல்லை. அதை அப்பர் சொல்லார் மாதாய மாதர், 100க்கு 100 பெண்மை கொண்டவள் யாரு? அம்பாள். எப்படின்னா அம்பாளுடைய ஸ்பரிசம் சில மரங்கள் பத்தினி பெண்கள் தீண்டினால் மலரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சவுந்தர லகரியில ஆதிசங்கர் சொல்றார் அப்படி கைலாயத்தில் புஷ்பிக்காத சில மரங்கள் இருந்தனவா. சுவாமி வந்து சொன்னாரா வந்து நீ தொட்டேன்னா அந்த மரம் மலரும் அப்படின்னார். அம்பாள் சொன்னாலாம் நான் உங்களை தவிர யாரையும் தொட்டு பழக்கம் இல்லையே, அது வேறு விதத்தில் மலர்வதற்கு ஏதாவது நீங்கள் வழியை தயார் பண்ணிக்கொண்டாள். அதான் மாதாய மாதர். மாதாய மாதர் மகிழ அன்று வன்மதவேள் தன்னுடலம் காய்ந்தார் போலும்னு தில்லை திருத்தாண்டகத்தில் அப்புறம் சொல்கிறார். எவ்வளோ சூக்ஷ்மம். அம்பாள் சந்தோஷப்பட்டா இறைவன் மன்மதனை எரித்ததை கருதி. என்ன காரணம்? இவன் யாரு தேர்ட் பார்ட்டி? பெருமான் என்னிடம் ஈடுபடுவதற்கு அவன் துணை தேவையா? பெருமான் பெருமாட்டியிடம் ஈடுபடுவது என்பது இயல்பு, அதற்கு மன்மதன் தேவையில்லை. மன்மதனுடைய துணையினாலே ஒருவன் தன்னுடைய மனைவியிடம் ஈடுபட்டான் என்று சொன்னால் அதற்கு பெருந்திணை என்று பெயர். அத தமிழ் இலக்கணம் பரிகாசம் பண்ணுது. காம வேகத்தினாலே இயற்கையின் அடிப்படையில ஒருவன் மனைவியை அணுகினான் என்று சொன்னால் அதற்கு பெருந்திணைன்னு பெயர். அன்பின் அடிப்படையில் அணுகணும், அன்பினால் இன்பமாறுவார். தனக்கு உரியவள் என்ற அன்பின் அடிப்படையில் அந்த பெண்ணை மதித்து நடக்க வேண்டும். பெருமானுக்கு அவள் உரியவள், ஆகவே பெருமானுக்கு அவளிடத்தில் இயல்பாக அன்பு உண்டு, அதற்கு மன்மதன் துணை தேவையில்லை. அப்ப மன்மதன் வந்து அதிக பிரசங்கி, அவனை இறைவன் ஒருத்தது சரி என்பது அம்பாளுடைய எண்ணம். மாதாய மாதர் மகிழ அன்று வன்மதவேள் தன்னுடலம் காய்ந்தார் போலும். சூட்சமமான விஷயம், கல்யாணம் ஆனவளுக்கு அது புரியும். இப்ப பெருமானுடைய செயலிலே எதுவும் குற்றம் காண முடியாது, அது அடிப்படை. மீனாட்சி சொல்றா இந்த ஊர்ல நக்கீரன் நமக்கு குழந்தை. அவன் ஏதோ அசட்டுத்தனமா பேசிட்டாங்கிறதுனால அவனை நீங்க நெற்றிக்கண்ணால பார்த்து இந்த பொற்றாமரையில தள்ளிட்டேள், அவனை கரையேத்திட்டேள். ஆனா அவனுக்கு தமிழ் இலக்கணத்தை தாங்கள் உபதேசிக்க வேண்டும். தமிழ் இலக்கணத்தை படிச்சா கடவுளையே அடையலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு தமிழ் இலக்கணத்துல. நம்மளாம் இலக்கணத்தை படிக்கிறது இல்லை, இலக்கணம்னா விளக்கண்ணே நினைச்சிடும். தமிழ் இலக்கணத்தை படிக்கணும். இலக்கணத்தினுடைய அறிவு அடிப்படை என்ன காரணம்னா, அதை கொண்டுதான் இலக்கியத்தினுடைய உண்மையான பொருளை அறிய முடியும். கிராமர் இந்த கரெக்ட் ரைட் டூல். ஒரு பாட்டை தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க இலக்கண அறிவு இல்லாதவர்கள். சுவாமி சொன்னார், உனக்கு என்ன நக்கீரன் வந்து நல்ல புலவனா, குற்றம் கூற முடியாத நல்ல தமிழ் அறிஞனா அவனை ஆக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. உடனே அகத்தியனை கூப்பிட்டு, அகத்தியா இந்த நக்கீரனுக்கு நீ தமிழ் இலக்கணத்தை உபதேசம் செய்வாயாக சொக்கநாதர் சொல்லிட்டார். உடனே அகத்தியர் உபதேசம் பண்ணிட்டார். மீனாட்சிக்கு கொஞ்சம் வருத்தம். ஊர் உலகத்தில் டிவிலெலாம் பர்ஃபெக்ட் கப்புள்னு ஒரு ஷோ வருது. வீட்டுக்காரி சொல்கிறத அப்படியே ஒரு வீட்டுக்காரர் கேட்டார்னா, வீட்டுக்காரர் நினைக்கிறத அப்படியே ஒரு வீட்டுக்காரர் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்கன்னா பர்ஃபெக்ட் கப்புள்னு பேர். இவங்க சொல்கிறத ரெண்டு பேர் ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் பரஸ்பரம் அப்படியே மதித்து நடக்கிறது. உனக்கு நான் எனக்கு நீனு இருக்கிறவர்கள் பர்ஃபெக்ட் கப்புள். அப்படி போட்டி வச்சா நாம போட்டி போட முடியாது போல இருக்கே, நான் சொல்லி நீங்க ஒழுங்கா கேட்கலையே. மீனாட்சிக்கு வருத்தம். மீனாட்சி என்ன கேட்டா, பெருமானே தாங்கள் நக்கீரனுக்கு இலக்கணம் உபதேசிக்க வேண்டும். பெருமான் சொன்னதை செஞ்சார். மீனாட்சி சொன்ன உடனேயே அகத்தியனை கூப்பிட்டு உபதேசம் பண்ணிட்டார். மீனாட்சிக்கு என்ன வருத்தம் இருக்கும், நேரடியா உபதேசம் பண்ணலையே, அகத்தியனை கொண்டுதானே உபதேசம் பண்ணினார். நாம ஒரு வாதாற்ற போய் பெருமானே என் குழந்தைக்கு நீங்க வேதம் சொல்லித்தரணும்னு சொல்லி அந்த பாடசாலையில் விடுறோம். உடனே அந்த வாதர் என்ன பண்றார், தன்னுடைய நண்பருடைய பாடசாலையில் அந்த குழந்தையை சேர்த்து விடுறாரு. அப்போ நமக்கு ஒரு வருத்தம் ஏற்படும், உங்கள்கிட்ட படிக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன், இன்னொருத்திட்ட போய் படிக்க விடல. அந்த வாத்தியார் சொல்கிறார், இந்த குழந்தை அங்கே இருந்தால் தான் உருப்படும். வாத்தியாருடைய முடிவு அது, இந்த குழந்தை அங்கே இருந்தால் தான் உருப்படும். சுவாமி ஏன் அப்படி முடிவு பண்ணினார், மீனாட்சியை சொன்னார், மீனாட்சி வருத்தப்படாத, ஊர் உலகத்தில் இருக்கிற ஆடவர்கள்லாம் தங்கள் மனைவி சொல்வதை அப்படியே கேட்குறாங்க, நான் கேட்கலங்கிற வருத்தம் உனக்கு இருக்கும், அந்த வருத்தம் உனக்கு வேண்டாம். ஆனால் சட்டப்படி நான் பொறாமை உள்ளம் கொண்டவர்களுக்கு உபதேசிப்பதில்லை, நேரடியாக கடவுள் உபதேசிக்க மாட்டார். நல்ல குணங்களிலேயே உயர்ந்த குணம் என்பது என்னென்னா, பொறுத்தல், சகித்தல், உடம்பிற்கும் உள்ளத்திற்கும் ஏற்படுகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல். நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, நமக்கு துன்பத்தை விளைவிக்கிறார்கள், நம்முடைய வினைப்பயனை அவர்கள் ஊட்டுகிறார்கள்னு சொல்லி அவர்களை மன்னித்து விட வேண்டும். அதான் குணங்களிலேயே உயர்ந்த குணம், பொறுமை. குற்றங்களிலேயே பெரிய குற்றம் எது, அவகுணத்திலேயே சிறந்த அவகுணம் வந்து அழுக்காறு, பொறாமை. இன்னொருத்தர் நன்னா இருக்கிறத கண்டு பொறாமைப்படுறது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். ஒத்தன்ட்ட கல்வி அதிகமா இருக்கு, செல்வம் அதிகமா இருக்கு, ஒத்தன்ட்ட உயர்குல பிறப்பு இருக்கு, ஒத்தன்ட்ட ஒழுக்கம் இருக்கு, ஒத்தன்ட்ட பக்தி இருக்கு, ஒத்தன்ட்ட புத்தி சாதுரியம் இருக்கு, ஒத்தனுக்கு எந்த இடத்துல எந்த வேலை செஞ்சாலும் பொன்னா விளையுது. அதை கண்டு பொறாமைப்படக்கூடாது. பெருமான் அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார், அவ்வளவுதான். பிறர் வாழ்வை கண்டு பொறாமைப்படக்கூடாது. நக்கீரன் பொறாமை பிடித்தவன், தருமி என்ற ஒரு சிறுவன் தான் பாடக்கூடிய ஒரு பாடலை அவன் பாடி தான் பெற வேண்டிய பரிசை பெற்றான் என்ற பொறாமை காரணமாக பெருமானுடைய பாடலிலே இல்லாத குற்றத்தை சொன்னான். மனிதன் தவறு செய்வதற்கு என்ன அடிப்படைன்னா, அவன் மனதில் இருக்கின்ற பிசகு அடிப்படை. அவன் ஞானியா இருக்கலாம், அறிஞனா இருந்தாலும் தவறு செய்வான், ஆன்ம குணங்கள் இல்லைன்னா. அழுக்காறு காரணமாக பெருமான் பாடிய பாடல் பர்ஃபெக்ஷன் தெரிஞ்சும் வேணும்னே குத்தம் சொன்னார் நக்கீரன். அப்படிதான் திருவிழாப்புறம் சொல்லுது. அதற்கு காரணம், இந்த பாட்டை நாமளும் பாடியிருக்கலாம், இந்த பணத்தை நாமளும் வாங்கியிருக்கலாம், 1000 பவுன் சும்மாவா? அதை ஒரு தருமி என்ற ஒரு மாணவகன், மாணவகன்னா பிரம்மச்சாரி, அவன் வந்து அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லுன்னா அவனுக்கு தெரியாது, பாட்டை சொன்னான் அவ்வளவுதான். அவன் வாங்கி கொண்டு போகிறான்ற பொறாமை காரணமாக இல்லாத குற்றத்தை சொன்னான். சுவாமி சொன்னார், பொறாமையே இல்லாதவர்களுக்கு தான் நான் நேரடியாக உபதேசிச்சிருக்கேன் இதுவரையிலும் என்னார். இன்னி வரையிலும் அப்படித்தான் சுவாமி நேரடியாக உபதேசிச்சதுன்னா பொறாமையே இல்லாதவர்களுக்கு தான். அப்ப யாருக்கெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கிறார், முருகப்பெருமானுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். பிரம்மாவுடைய மனசிலே தோன்றிய சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய நால்வருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். அவர்கள்லாம் பிறந்த உடனேயே பிறவியை ஒழிக்கின்ற நெறியினை தேடி அம்பாள் தாட்சாயணி வந்து தன்னுடைய யோகாகினியில தன்னை தகித்துக் கொண்டு விட்டாள். பெருமான் தவத்திலே இருக்கிறான், கைலாயத்தினுடைய தாழ்வரையிலே ஒரு கல்லால மரத்தின் கீழே தட்சிணாமூர்த்தியாக தன்னைத்தான் நோக்கி கொண்டு இருக்கிறான். அந்த பெருமாட்ட வந்து விண்ணப்பித்தார்கள், மோட்சத்துக்கான மார்க்கத்தை எங்களுக்கு ஞானத்தை உபதேசிக்கணும்னு விண்ணப்பித்த உடனே பெருமான் உபதேசித்தார். அழுக்காறு இல்லாதவர்கள், அந்த சனக்கர முதலியவர்களுக்கு கூட பெருமான் அவர்கள் கேட்டுக்கொண்ட பிறகுதான் உபதேசித்தார். பெருமானே ஆசைப்பட்டு கேட்காமலேயே குதிரை வாங்க போனவனை குறுக்க மறிச்சு தான் குருநாதன் என்பதை அவனுக்கு உணர்த்தி அவனுக்கு திருவடி தீட்சை கொடுத்து உபதேசித்தார்னா, இந்த உலகத்துல எத்தனை கோடி உயிர்களை பெருமான் படைச்சிருப்பார், அத்தனை கோடி உயிர்கள்ல ஒத்தருக்கு தான் அப்படி உபதேசிச்சிருக்கிறார். அவர் தான் திருவாசகம் பாடியவர். திருவாசத்துக்கு இணையான நூல் இல்லைங்கிறது ஏன்? கடவுளே உயிர்களிலே மிக உயர்ந்தவன் கருதப்பட்டவர், கடவுளால் கருதப்பட்டவர் பாடிய நூல் திருவாசகம். அதனால நக்கீரனுக்கு அவர் நேரடியாக உபதேசிக்கல. இப்பொழுது கடவுள் எதை செஞ்சாலும் அது பர்ஃபெக்டா இருக்குங்கிறதுக்காக சில உதாரணங்கள் நான் கொடுத்தேன் உங்களுக்கு. கடவுளுடைய காரியங்கள்ல நம்முடைய சிற்றறிவை கொண்டு சாமி இப்படி செய்யலாமா அப்படின்னு யோசிக்க கூடாது. உலகியல்ல பல இடத்துல பூகம்பம் வருது, சுனாமி வருது, எரிமலை வெடிக்குது, கருணையான ஒரு கடவுள் இருந்தால் இதெல்லாம் நடக்குமான்னு போய் ராமகிருஷ்ண பரமசர்ட்ட சிலர் கேட்டார்களாம். பரமசர் சொன்னார், கடவுளுடைய காரியங்களை நீ கேள்வி கேட்காத, கடவுளை புரிந்து கொள்ற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. கடவுளை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. கடவுள் குற்றம் செய்வான் என்று நாம் கருதிவிட்டோம் என்றால் நல்ல கடவுளா நம்ம தேடணும்பா. அந்த வேலை நமக்கு, நமக்கு இருக்கிற கடவுள் நல்ல கடவுள்னு நம்புறதுதான் நமக்கு நல்லது. சொக்கநாதர் தப்பு பண்ண மாட்டார்னு நம்பினாதான் நமக்கு புண்ணியம். கடவுளே தப்பு பண்ணுவார் நினைச்சுட்டா இவரை நல்ல கடவுளா நீங்க உண்டாக்க வேண்டியதுதான். அந்த கடவுளை நாம் உண்டாக்க முடியாது. ஆகவே காட் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் என்பதனால தடுத்தாட் கொண்ட புராணத்துல பெருமான் நம்பியாரருடைய திருமணத்தை தடுத்தான் அப்படின்னு நாம் அதை நினைக்க கூடாது. அவர் என்ன பண்ணினார்? நம்பியாரூருக்கு நன்மை செய்தார். அப்ப வந்து என்ன சொல்றார்? திருமால் அயன் முதலிய எல்லோரையும் வேறு விதமாக அடிமை கொண்டிருக்கிறான். வேறு விதம்னா என்னென்ன? புது முறையிலே அடிமை கொண்டிருக்கிறான். எல்லா உயிர்களும் பெருமானுக்கு அடிமைகள் தான். எப்படி அடிமைகள்னு கேட்டா, நாம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா? ஒரு பசு மேயறது, அங்க பச்சையா இருக்கு, இங்க பச்சையா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றது? இங்க எங்கேயும் போய் மேயறது. மேயும் போது அது சந்தோஷமா இருக்கு, நினைச்ச இடத்துலலாம் மேயறோம்னு. ஒரு பத்தடி தள்ளி இன்னும் பச்சையா இருக்கு, அங்க மேயலான்னு போகும்போது அதை கட்டிருக்கிற கயிறு அது கழுத்து பிடிச்சி இழுக்கிறது. அப்பதான் அது தெரிஞ்சுக்கிறது, இத்தனை நேரம் பகவானுடைய கிருப்பையினால நமக்கு பசிக்க வேண்டிய சாப்பாடு கிடைச்சது. நம்ம ஆவலாதியா அண்ணன்ட பத்தடி தள்ளி மேயலாம்ங்கும் போது நம்ம கட்டிருக்கிறாங்கிற உணர்வு அப்பதான் வருது. உலகத்தில எல்லா உயிர்களும் கட்டப்பட்டிருப்பதனால பசுக்கள் தான். பிரம்மலோகத்தில் இருக்கிற பிரம்மா உட்பட, வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணு உட்பட அவர்கள் கட்டப்பட்ட பசுக்களே. அவர்கள் நினைச்சாலும் நடக்காத காரியம் உண்டு. கடவுள் நினைச்சா மட்டும்தான் நடக்காத காரியம்னு ஒண்ணு கிடையாது. ஆகவே கடவுளுக்கு சத்திய சங்கல்பன்னு பேரு. கடவுளுக்கு என்ன பேரு? சத்திய சங்கல்பன். அப்ப எல்லாரும் பசுக்களே. அப்ப எல்லோரும் பசுக்கள் என்பதனால பசு தனக்குத்தானே தலைவன் கிடையாது. பசு யாருக்கோ சொந்தம் தானே. எல்லா மாடும் எவனுக்கோ சொந்தம் தானே. ரோட்ல அலையிற மாட்டிலேருந்து எல்லா மாட்டுக்கும் ஒருத்த சொந்தக்காரன் இருக்கான். காட்டுல இருக்கிற மாட்டுக்கு சொந்தக்காரன் இருக்கான், கடவுள் இருக்கிறான். அப்ப எல்லா உயிர்களுக்கும் ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதனால எல்லோரும் அவனுக்கு அடிமை என்பது பொதுவினாலே அடிமை. ஆனால் ஒரு பசு அந்த எஜமானன் தன்னிடம் வைத்திருக்கிற அன்பை உணர்ந்து எங்கு மேய்ந்து கொண்டிருந்தாலும் சாயரக்ஷானா அந்த எஜமானனுடைய அக்னிஹோத்திரத்துக்கு பால் தேவைப்படுமே என்ற பொறுப்புணர்வோடு தானே வீட்டுக்கு வரும்னா அந்த பசுவை அந்த எஜமானன் சிறப்பு வகையிலே ஆண்டிருக்கிறான் அர்த்தம். பொதுவினில் தீர்த்து ஆண்டிருக்கிறான். தன்னுடைய பசுக்களை ஒரு எஜமானன் அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் ஒரு பசு தன்னுடைய எஜமானனை அறிந்து வைத்திருக்கும் என்று சொன்னால் அது சிறப்பு வகையாலே ஆளப்பட்டிருக்கிற பசு. நான் சொல்றது புரியறதா? நமக்கு ஒரு சுவாமி இருக்கிறான், கடவுள் இருக்கிறான். திருமால் பல அவதாரங்கள் எடுத்தார். பன்றியா எடுத்தார், மீனா எடுத்தார், திருவிக்ரம அவதாரம் எடுத்தார். பன்றி அவதாரம் எடுத்துட்டு பூமியை சமுத்திரத்திலேருந்து வெளியில கொண்டு வந்துட்டார் இரண்யனை வதம் பண்ணி. அப்புறம் ஒரு காரணமா தான் பன்றி வடிவத்தை பெற்றோம்னு சொல்லி அந்த ஞானம் அவருக்கு இல்லை. பன்றியாவே சந்தோஷமா பூமியில இருக்கிறார். தேவர்கள்லாம் வந்து கேட்கிறார், வைகுண்டத்துக்கு வான்னு. சந்தோஷமா தான் இங்க பன்றியா சந்தோஷத்துல தானே இருக்கேன். நாமெல்லாம் அப்படித்தான் இருக்கிறோம். சேற்றில் புரழ்கின்ற பன்றியை போல இருக்கிறோம்னு அப்புறம் சொல்றார். அலற்றில் பட்ட பன்றி போல், மலம் மிதந்து போகின்ற ஒரு சாக்கடையில இறங்கின பன்னியை கூப்பிட்டா கரைக்குவான்னு கூப்பிட்டா அது வருமா? அது வராது. அந்த நிலைமையிலதான் நாமெல்லாம் இருக்கிறோம். சௌக்கியமா தானே இருக்கிறேன். என்னை எதற்காக தவ வாழ்க்கைக்கு அழைக்கின்றீர்கள்? நினைச்ச போது சாப்பிட்டு சௌக்கியமா மனைவி மக்களோட பன்றி இருப்பதை போல நாமும் இருக்கிறோம். அப்படித்தானே இருக்கிறோம். அப்படிதான் திருமால் சொன்னார், நான் சௌக்கியமா தானே இருக்கிறேன். புதுசா வைகுண்டத்துக்கு என்ன கூப்பிடுறீங்கன்னு கேட்டாராம். உடனே பெருமான் என்ன பண்ணார்? தன்னுடைய சூலத்தினாலே அந்த பன்றியை குத்தி அந்த உடம்பிலிருந்து திருமாலை வெளியில கொண்டு வந்து அவரை வந்து வைகுண்டத்துக்கு அனுப்பிச்ச போது திருமால் சொன்னாராம், இந்த ஒரு அவதாரம், அவதாரம்னா பிறவி, எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். அவதாரம்னா பெருமைக்குரிய ஒன்று இல்லது. தாரம்னா உயர்ச்சி, அவதாரம் என்றால் வீழ்ச்சி. உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இருக்கின்ற நிலைக்கு விழுந்து விட்டான் என்பதை தான் அவதாரம்னு சொல்லுது. அது அவங்க பெருமையா சொல்லிப்பாங்க. உயிர்கள் எல்லாருக்கும் அவதாரம் உண்டு. அருணகிரிநாதர் சொல்றார், எனது இடர்பிறவி அவதாரம் எவ்வளவு, எழுகடல் மணலைய அளவிடின் அதிகம். அத்தனை கோடி அவதாரம் நான் எடுத்திருக்கிறேன். அப்ப திருமாலுக்கு நீ திருமால் என்ற எண்ணத்தை உண்டாக்கி பெருமாள் அனுப்பிச்சு திருமால் சொன்னார், பெருமானே என்னை நீங்கள் ஆட்கொண்டதுக்கு நான் நன்றி சொல்லணும். சிதம்பரத்தில் தங்களை வந்து தரிசனம் பண்ணும் பொழுது இவ்வாறு நான் பன்றி அவதாரம் எடுத்தபோது மயங்கி கிடந்தேன், பெருமானுடைய கருணையினாலே நான் திருமால் என்பதை உணர்ந்தேன் என்று அறிவதற்காக இந்த பன்றியின் கொம்பை தாங்கள் தங்களுடைய நெக்லஸ்ல கோத்துக்கணும். நடராஜாவுடைய கழுத்தை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு நெக்லஸ் இருக்கும், அந்த நெக்லஸ்ல ஒரு பன்றி கொம்பு இருக்கு. ஏன முள், ஏனம்னா பன்றி, முள் என்றால் ஒற்றை கொம்பு கொண்ட பன்றியாக அவர் சுவேதவராகமாக அவதாரம் பண்ணினார். அப்பொழுது உயிராக பிறந்த எல்லோருக்கும் கடவுளை மறப்பது என்பது இயல்பு, கர்ப்பம் என்று ஒரு உபநிஷத்து இருக்கு. அது என்ன சொல்லுது, அம்மா வயத்துல நம்ம என்ன கஷ்டப்படுறோங்கிறத திருவாசகம் அழகாக சொல்றது. அம்மா வயத்துல கருத்தரிச்சதுலேருந்து 10 மாசம், 1 மாசத்துக்கு 27 நாள் ஒரு மனித உயிருக்கு, உயிர் வெவ்வேறு உயிர்களுக்கு வெவ்வேறு கர்ப்பவாசம். நாம 270 நாள் அம்மா வயத்துல இருக்கணும் ஒழுங்கா. அப்படி முன்னாடி வந்துட்டாலும் கஷ்டம், இன்குபேட்டர்ல வைப்பாங்க, பின்னாடி வந்தாலும் தாயாருக்கு கஷ்டம். அதுல ஒவ்வொரு மாசத்துல நமக்கு ஒவ்வொரு அவயவம் உண்டாருது, உயிர் இருக்கு உள்ள. ஒருமதி தாண்டியின் இருமயிர் பிழைத்தும், ஒரு மாசத்துல தரிக்கப்பட்ட கர்ப்பம் 2 உடையும், அதனால அந்த உயிர் பிறக்காது, மனித உடம்போடு பிறக்காது, பிறவி எடுக்க முடியாமல் போயிடும். மனித பிறவி அவசியம் எடுத்து ஆக வேண்டும். மனித பிறவி எடுத்தால்தான் இனி ஒரு பிறவி எடுக்காத ஞான நிலையை அடைய முடியும். மனிதனுடைய பிறவி என்பது உயிர்களிலேயே மிக உயர்ந்த பிறவி. மனித பிறவியை படைத்த பிறகு கடவுள் மகிழ்ந்தார் என்று நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை அறிகின்ற நல்ல வெல் எக்யூப்டான ஒரு பிறவி, தகுதி படைத்த ஒரு பிறவியே இந்த உயிர் அடைகின்றது மனிதனாக பிறப்பதனால. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் என்று சொல்றார் ஆதிசங்கரர். உயிர்களுக்கு மனித பிறவி என்பது மிகவும் கடவுளுடைய அருளினால் தான் கிடைக்கிறது. கடவுள் அருளினால 3 கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? மனித பிறவி கிடைக்கிறது, முக்தியை அடைய வேண்டும் என்ற இச்சை கிடைக்கிறது, அந்த இச்சையை ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வழி அந்த ஞான உபதேசம் பண்ணுகின்ற குருநாதன் கிடைக்கிறான். 3 கடவுள் அருளின்றி கிடைக்காது. துர்லபம் த்ரயமே வைத்தது தெய்வானுக்கிரக ஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சிரயா. இதுவும் ஆதிசங்கர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மனிதனாக பிறத்தலுக்கு கடவுள் அருள் காரணம். இன்ன காரணத்தினால இவனை மனிதனா படைக்கலாம்னு கடவுள் விரும்புவாராம். பட்டினத்திரிகள் சொல்றார், நான் எப்படி மனிதனா பிறந்தேன்னு சொல்றாரு. சொல்லு, அதை கேட்கும்போது கண்ணில் ஜலம் வந்துடும். இறைவனுடைய அடியார்கள் உண்டு எரிந்திருக்கிற எச்சல் இலை, அதை ஒரு நாயாக இருந்து மேய்ந்த புண்ணியத்தின் காரணமாக இடைமருது பெருமான் இவனுக்கு ஒரு மனித பிறவி தருவோம் நினைச்சிட்டார். ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கணும் மனிதனா பிறப்பதற்கு, ஒரு லக்கு, லாட்ரி சீட்டு. சாமி சந்தோஷப்பட்டு இந்த உயிரை மனிதனா படைக்கிறார், அந்த பிறவியை நம்ம வந்து வீணடிக்கலாமா? எவ்வளவு பெரிய நஷ்டம் மனித பிறவி வீணடிப்பது என்பது. கடவுள் அருளினாலே மனித பிறவி கிடைக்கின்றது. மனிதனா பிறந்தவர் எல்லாருக்கும் கடவுளை தேடுகின்றார்களா? இல்ல, கடவுள் அருளினாலே முமுக்ஷுத்வம், இந்த பிறவியை ஒழிக்க வேண்டும் என்ற முக்தி இச்சை, கடவுளை தேடுகின்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வருவதற்கும் கடவுள் அருள் காரணம். சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிட்டிலேன் கிடந்து உள்ளுருகேன் நின்று உழைத்தனே. திரும்பி திரும்பி பூமியில உழைக்கிறேனே தவிர கடவுள் எங்க இருக்கிறாருன்னு தேடவில்லையே. வீதிதோறும் பெறுவதோறும் அலறி தேட வேண்டும் கடவுளை. அந்த எண்ணத்தை கடவுள் தருகின்றான். 2 ஸ்டெப், கடவுள் அருள் இல்லாம நிற்காது. சரி, தேடுறதெல்லாம் ஒருவனுக்கு கிடைச்சுடுறதா? இவன் தேடி அழுவதை பார்த்து அந்த பொருள் எங்க இருக்குன்னு நன்றாக தெரிந்து வைத்திருக்கிற ஒருவனுக்கு இரக்கம் ஏற்பட்டது. அந்த இரக்கத்திற்கு அவ்வியாஜ கருணைன்னு பேரு, காரணம் பற்றாத கருணை. குருநாதன் நம்மள்ட எந்த காசையும் எதிர்பார்க்கல. கடவுளை ஒருவன் தேடுகின்றான்னு அவன் தெரிஞ்சுண்டான்னா, அவன் என்ன நினைக்கிறானா, நாம் இவ்வாறு கடவுளை தேடிய பொழுது நம்முடைய குருநாதன் நமக்கு கடவுளை கற்பித்தானே, இப்பொழுது இந்த உயிர் கடவுளை தேடுகின்றது, இவனுக்கு நாம் கடவுளை சொல்லித்தரவில்லை என்றால் நம்முடைய குருநாதனுக்கு நாம பட்டிருக்கிற நன்றியை தீர்க்க முடியாது, கடன் தீராது. கடன் எப்படி தீரும்னா, நமக்கு ஒருவர் செய்த உதவியை அந்த உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு நாம் செய்யணும், அப்பதான் கடன் தீரும். நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு ஒரு 10 ரூபாய் நம்ம கையில ஒருத்தர் கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்தவன் கோடீஸ்வரம், அவன்கிட்ட அந்த 10 ரூபாவை திருப்பி கொடுப்பதனால கடன் தீராது. இன்னொருத்தனுக்கு அதே நிலைமையில 10 ரூபாய் தேவைப்படும் போது நாம கொடுக்குறோமே 10 ரூபாய், அதனால இந்த கடன் தீரும். இதுதான் தர்மம். நம்ம 10 ரூபாய் அவன் எதிர்பார்க்கல. நமக்கு ஒருத்தர் படிப்பு சொல்லித்தராங்க, அந்த ரிணம் எப்படி தீரும்னா, நாம இன்னொருத்தருக்கு படிப்பு சொல்லித்தரதுனால தீரும். நமக்கு ஒருவர் நோயை தீர்க்கிறார்கள், அந்த கடன் எப்படி தீரும்னா, நோய்வாய் பெற்றிருக்கிற இன்னொருத்தருக்கு நாம நோய் தீர்வதற்கு உதவி செய்ய வேண்டும். நமக்கு ஒருவர் உணவு எடுக்கின்றார்கள், அந்த கடன் எப்படி தீரும்னா, பசித்த ஒருவனுக்கு நாம் உணவிட வேண்டும். நம்முடைய அம்மா அப்பா நமக்கு மனித பிறவியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடன் எப்படி திரும்பினா, நாம அறவழியிலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளிடம் அன்பாக நடந்து கொண்டு நாம் ஒரு மனித உயிர் பிறப்பதற்கு வழி செய்து தர வேண்டும், இல்லறத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால இந்த மனிதனாக பிறந்த இந்த ரிணம் பெற்றோர்களுக்கான ரிணமானது, ரிணம்னா கடன், அது தீரும். அப்ப அந்த குருநாதன் நினைக்கிறான், நாம் கடவுளை தேடிய பொழுது நம்முடைய குருநாதன் நமக்கு கடவுளை கற்பித்தான், அதுபோல இந்த உயிர் கடவுளை தேடுகின்ற பொழுது நாம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி கற்பிக்கின்றது.